We continue our study today in all that Jesus taught.
நாம் இந்த நாளிலே தொடர்ந்து இயேசு கற்றுக் கொடுத்த அனைத்தும் என்பதை தியானிப்போம். இயேசு மத்தேயுவிலே சொன்ன கடைசி வார்த்தைகள், எல்லா இடங்களிலும் சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுத்து நான் கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதை கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். அந்த பெரிதான கட்டளையை நிறைவேற்றுவது மிகவும் முக்கியம். இதை சீரியஸாய் எடுப்பதில்லை. இயேசு தன்னுடைய ஜீவத்தின் மூலியமாயும் தன்னுடைய வார்த்தையின் மூலியமாயும் கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் நாம் கற்றுக்கொண்டு நாம அதை செய்து பின்பு மற்றவர்கள் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த பெரிதான கட்டளையை நாம் நிறைவேற்ற முடியாது. அநேக கிறிஸ்தவர்களால் புறக்கணிக்கப்பட்ட காரியம், சீஷத்துக்குள்ளாய் கொண்டு வரும் போது அநேகர் புறக்கணிக்கிறார்கள். இயேசு கற்றுக் கொடுத்த காரியம் அநேகம் இருக்கிறது. அதை சுலபமாய் நாம் சீக்கிரமாய் கற்றுக்கொள்ள முடியாது. நம்மளுடைய சலசபையினுடைய நோக்கம் பரலோகத்துக்கு போகிறவர்களை எண்ணிக்கையை மாத்திரம் சேர்ப்பது என்றால் அது காலம் பிடிக்கும். இயேசு கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க முடியாது. சீஷர்களை உண்டு பண்ண வேண்டும், தரமுள்ள சீஷர்களை உண்டு பண்ண வேண்டும் என்று சொன்னால் எண்ணிக்கையை நாம் கண்டுகொள்ளக்கூடாது. நாம் செய்யத்தக்க சுவிசேஷ ஊழியம் எல்லாவற்றையும் செய்வோம். புதிதாய் பிறந்த குழந்தைகளை ஒரு தகப்பன் எப்படி முதிர்ச்சிக்கு நேராய் பிள்ளைகளை வளர்ப்பாரோ அப்படி செய்ய வேண்டும். பிள்ளைகள் எல்லாம் முதிர்ச்சியற்றவர்களாய் இருப்பதே ஒரு நல்ல தகப்பனுடைய அடையாளம் அல்ல. அவர்கள் முதிர்ச்சி அடைய செய்வதற்காக நிச்சயத்துக் கொள்ள வேண்டும். அதே போலதான் ஆவிக்குரிய பிள்ளைகள் முதிர்ச்சி அடைய செய்வதற்கு இயேசு கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். மத்தேயு 13:52 திருப்புவோம். ஓமைகளின் கடைசியாய் இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார். இயேசு கேட்ட கேள்விகளுக்கு அவர் பதில் சொன்னார். இவைகள் எல்லாம் புரிந்து கொண்டீர்களா? இந்த ஓமைகள் எல்லாம் புரிந்து கொண்டார்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள். ஆழமாய் புரிந்து கொண்டார்களா என்று தெரியவில்லை, ஆம் என்று ஆனால் சொன்னார்கள். அங்கே வேதபாரகன் சீஷனாய் மாற வேண்டும். வேதபாரகன் எல்லாவற்றையும் மனதை பயன்படுத்தி புரிந்து கொள்கிறவர். அவருடைய புத்தி கூர்மையை பயன்படுத்தி வேதத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறவர் வேதபாரகர். அந்த வேதபாரகர் சீஷனாய் மாற வேண்டும். அதன் அர்த்தம் என்ன? அவர் புரிந்து கொண்டதை கீழ்ப்படிய வேண்டும். நாங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டோம் என்று இயேசு சொன்னாரே, ஆம், நீங்கள் இப்பொழுது வேதபாரகன், இப்பொழுது நீங்கள் சீஷர்களாக மாற வேண்டும். இதை உங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த வேண்டும். இந்த சத்தியங்களை, இந்த ஓமியின் சத்தியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே பயிற்சிக்க வேண்டும். உதாரணமாக இரண்டு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். நிலத்திலே கிடைக்கப்பட்ட பொக்கிஷன் ஓமை, தனக்குண்டான எல்லாவற்றையும் வித்து இந்த நிலத்தை வாங்கினாரே, இதை எப்படி அபியாசப்படுத்த வேண்டும்? நாம் உண்டான எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துதான் அந்த மறைவான பொக்கிஷம். அதை அடையும்படி எல்லாவற்றையும் விற்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதை மறுபடியுமாய் முத்து, விலையுயர்ந்த முத்தை தருகிற மனுஷனுக்கு ஒப்பாய் சொன்னார். கிறிஸ்து விலையுயர்ந்த முத்து என்று நீங்கள் பார்க்கிறீர்களா? அப்படி என்றால் எல்லாவற்றையும் இந்த பூமியிலே விட்டுவிட்டு அவரை நாம் பிடித்துக் கொள்வோம். சங்கீதக்காரன் போல சொல்லுவோம், பரலோகத்திலே உம்மை போலல்லாமல் வேறு விருப்பம் இல்லை, பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை. அதுதான் உண்மையான சீஷனுடைய அடையாளம். ஆண்டவரை பார்த்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய், ஆண்டவரே பூமியிலே உண்மை இல்லாமல் எனக்கு வேற விருப்பம் இல்லை, ஆண்டவரே நீரே எனக்கு வேண்டும். அதை நாம் உண்மையாகவே சொல்லுவோமானால், அதை சொல்லுவோமானால் நாம் புரிந்து கொண்டோம். மற்ற ஓமைகளை பொறுத்தும் அதுதான். முட்கள் நல்ல விதைகளே அமைக்கி போடுகிறது, அதுவும் புரிந்து கொள்கிறோம். ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலகத்தின் கவலை, பூமிக்குரிய காரியங்கள், இதெல்லாம் தான் வளர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கை நெருக்கி போடுகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோமா? இல்லை என்றால் இந்த உண்மைகளை குறித்து அற்புதமான செய்திகளை பேசுகிற வேதபாரகர்களை போர்தான் இருக்க முடியும். ஆகவேதான் இயேசு இந்த உண்மைகளின் முடிவிலே வேதபாரகன் சீஷனாய் மாற வேண்டும் என்று சொன்னார். இயேசு கற்பித்த எல்லாவற்றையும் தியானித்து வருகிறோம். இயேசு கற்றுக் கொடுத்தது என்ன? வேதபாரகராய் இருப்பது போதாது, நீ ஒரு சீஷனாய் இருக்க வேண்டும். பின்பாக நீ ஒரு சீஷனாய் இருக்கும் பொழுது அந்த பொக்கிஷத்திலிருந்து, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பொக்கிஷத்திலிருந்து, இந்த பொக்கிஷம் என்ன? நம்மளுடைய வாழ்க்கையிலே இந்த சத்தியங்களை அணுதின வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி உபத்திரங்களின் மூலியமாய், சூழ்நிலைகளின் மூலியமாய் ஜெயம் கொண்டு அப்பொழுது நமக்கு ஒரு பொக்கிஷம் உண்டு. அந்த பொக்கிஷத்திலிருந்து மற்றவர்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்ற முடியும். நம்மளுடைய அறிவினால் அல்ல, நாம் கற்றுக்கொண்டு பயிற்சி பண்ணி அதிலிருந்து வந்த பொக்கிஷம், புதியவைகளையும் பழையவைகளும், பழைய காரியங்களிலிருந்து வந்த அனுபவங்கள், தொடர்ந்து புதிய அனுபவங்கள் தேவனோடு நமக்கு இருக்க வேண்டும். பழைய அனுபவங்கள் மாத்திரம்தான் தேவனோடு எனக்கு இருக்கிறது என்று சொன்னால் நாம் பின்வாங்கி போயிருக்கிறோம். ஒருவேளை தேவனோடு நடக்கிற ஒரு மனுஷன், போன வருஷம் என்ன நடந்தது, அதற்கு முன்பா என்ன நடந்தது என்று மாத்திரம் பேச மாட்டார். இப்பொழுது நமக்கு அனுபவம் வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒருவேளை இருக்காம இல்லாமல் இருக்கலாம், சமயமாய் ஆண்டவரோடு பேசினது என்று அவருக்கு இருக்கும். என்னுடைய வாழ்க்கையிலே செய்த காரியம், என் வாழ்க்கையிலே செய்தது என்று சொல்லி பழைய புதிய பொக்கிஷம், புதிய உடன்படிக்கையிலே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஊழியம் வேதத்தை படிப்பதனால் வருவதில்லை. கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்பதனால் ஊழியம் வருவதில்லை. அது பழைய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையிலே கேட்பதனால் தேவன் தீர்க்கதரிசிகளிலே பேசினார், அவர்கள் வந்து பேசினார்கள். மோசே மலையின் மேல் ஏறி போய் வந்து ஜனங்களிடத்திலே கர்த்தர் சொன்னதை கேளுங்கள் என்று சொல்வார். ஆனால் புதிய உடன்படிக்கையிலே ஊழியம் எப்படி வருகிறது? தேவன் நமக்கு கொடுக்கிற உபத்திரங்கள் மூலமா. 2 கொரிந்தியர் 1 அதிகாரத்திலே பவுல் இப்படியா சொல்கிறார், தேவன் எல்லா விதமான உபத்திரங்களுடைய நம்மை கடந்து போக செய்கிறார். அதன் ஊடாய் 2 கொரிந்தியர் 1:4 நம்மை அவர் உற்சாகப்படுத்துகிறார், ஆறுதல் செய்கிறார், தேற்றுகிறார். தேவனுடைய பலன் நம்மளுடைய உபத்திரத்திலே வருகிறது. அப்படியாக நாம் உபத்திரப்படுகிறவர்களுக்கு அதே பலத்தினால், நாம் பெற்றுக்கொண்ட அதே பலத்தினால் மற்றவர்களை பலப்படுத்த முடியும். ஆறுதல், உறுதி என்று அந்த வசனத்தில் எத்தனை தடவை வருது என்று பாருங்கள். 4 தடவை நாம் பெற்றுக்கொண்ட பலன். நாம் உபத்திரத்துக்குள்ளாய் போகும் போது நாம் அவற்றவர்களுக்கு ஆறுதல் செய்யத்தக்க திராணியுள்ளவர்களாகும்படி, தேவனை பற்றிய அறிவு அல்ல, உபத்திரவத்திலே எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று அறிந்திருக்க வேண்டும். அது எப்படி வரும்? நாம் அனுபவித்த காரியங்கள் மூலமா தான் அதை கற்றுக் கொடுக்க முடியும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவே அவருடைய வாழ்க்கையிலே நமக்கு முன்னோடியாக இருக்கும்படியாய் நாம் சென்ற எல்லா சோதனையின் ஊடாய் அவர் செல்ல வேண்டியதாக இருந்தது. நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். அதை எபிரேயர் 4 வாசிக்கிறோம், 15வது வசனம். அப்படிதான் அவர் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று எபிரேயர் வாசிக்கிறோம். இந்த நாளிலே பாடுபடுவர்களுக்கு உபத்திர முடியும். நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியுமா? நாமளும் ஒரு இயேசுவை போல ஒரு குறுகிய முன்னோடிகளாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கள் என்று பவுலை போல நம்மளால் சொல்ல முடிய வேண்டும். அந்த உபத்திரத்தின் மூடாய் பவுல் சொல்கிறார், நான் ஒரு சிஷ்யனாய் மாறினேன். அதை குறித்துதான் இங்கே பேசுகிறார். பெரிய அபாயம், அநேக பிரசங்கியருடைய அபாயம் என்ன? வேதபாரர்களாய் இருக்கிறார்கள், அவர்கள் சீஷர்களா இல்லை. அவர்களுக்கு மூளை அறிவு இருக்கிறது, அவர்களுடைய பிரசங்கத்தை அருமையாய் ஒழுங்கு செய்ய முடியும், ஆனால் நடைமுறை அனுபவத்திலிருந்து பேச முடியாது. ஆண்டவர் எங்களை இப்படி ஜெயிக்க பண்ணினார் என்றெல்லாம் உதவி செய்தார், பாவத்தை ஜெயிக்க உதவி செய்தார், சூழ்நிலையை உதவி செய்தார், மகிமையான குடும்ப வாழ்க்கைக்குள்ளாய் வர செய்தார் என்று சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட செய்தி இல்லை என்றால் நாம் இன்னும் வேதபாரர்களாய் தான் இருக்கிறோம். ஆகவேதான் சபை இன்றும் பாடுபடுகிறது. அநேக வேதபாரர்கள் என்று இருக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 4 பவுல் சொல்கிறார், 10,000 போதகரத்திலே ஒரு தகப்பன் இருப்பார். சபைக்கு என்ன தேவை? தகப்பன்மார்கள், சீஷர்கள். அவர்களுடைய பொக்கிஷத்திலிருந்து கொண்டு வந்து தங்களுடைய பழைய அனுபவங்கள், புதிய அனுபவங்களை கொண்டு வந்து பேசுகிறவர்கள், தேவன் தங்களோடு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை பேசுகிறவர்கள். அதற்கு பின்பாய் 53வது வசனம் மத்தேயு 13, இயேசு இந்த உவமைகளை சொல்லி முடித்த பின்பு அவிடமிட்டு போய் தம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். தொடர்ந்து இயேசு பிரசங்கி பண்ணிக்கொண்டே இருந்தார், உபதேசம் பண்ணிக்கொண்டே இருந்தார், சோர்வடையாமல். ஏனென்றால் ஜனங்கள் 30 வருடம் நாசரேத்தூரிலே பிதாவோடு நடந்தவர், நடைமுறை அனுபவங்களிலே ஐஸ்வர்யமுள்ளவராய் மனுஷனாய் நடந்த அனுபவம் இயேசு இடத்தில் இருந்தது. அப்படியாய் கடந்து போன பின்புதான் அவர் பிரசங்கிக்க முடிந்தது. வேதத்தை அறிந்த உடனே ஓடி போய் பிரசங்கம் பண்ணவில்லை. 12 வயசுலே அவருக்கு வேதம் தெரியும். ஆனால் அப்படி செய்திருந்தால் ஒரு வேதபாரராய் இருந்திருப்பார். ஒரு சீஷனாய், பிதாவின் சீஷனாய் இருக்கும்படி 18 வருடம் நாசரேத்திலே ஊரிலே எல்லாவற்றையும் அனுபவித்தார். பின்பு தேவன் அவரை அனுப்பினார். இன்று அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள், மூன்று வருடம் வேத பள்ளிக்கு சென்ற பிறகு மற்றவர்களுக்கு என்னால் உபதேசிக்க முடியும் என்று எண்ணுகிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் வேண்டும். அப்படித்தான் மற்றவர்களை தேவபக்தியுள்ளான வாழ்க்கைகளாய் நடத்த முடியும். அங்கே வந்த பொழுது சொந்த ஊரில் இருந்த ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த மனுஷன் இப்படிப்பட்ட ஞானம் எப்படி கிடைத்தது? இவர் ஒரு ஏழை தச்சனுடைய குமாரன் அல்லவா? தச்சன் சமுதாயத்திலே பெரியவர்கள் அல்ல, படித்தவர்கள் அல்ல, ஐஸ்வர்யவான்கள் அல்ல. ஏழை தச்சனுடைய குமாரன் அல்லவா நாசரேத்துள்ளே பிறந்தாரே என்று அற்பமாயினார்கள். இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசேபு, சீமோன், யூதா என்பவர்கள் இவர்கள் இவனுக்கு சகோதரர்கள் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாம் நம்மத்திலே இருக்கிறார்கள் அல்லவா? எத்தனை பேர் இருந்தார்கள் என்று தெரியவில்லை. இயேசுவினுடைய குடும்பத்திலே ஏழு பிள்ளைகளாவது இருந்திருக்க வேண்டும். இந்த மனுஷன் இந்த காரியங்கள்லாம் எப்படி வந்தது என்று அவர் மேல் இடர் அடைந்தார்கள். இயேசுனுடைய வார்த்தைகளை பாருங்கள். 57வது வசனம், தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலும் அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். 2000 ஆண்டுகளாக இது உண்மையாக இருந்திருக்கிறது. ஜனங்கள் ஒரு தீர்க்கதரிசி வீட்டிலே குடும்பத்திலே வளர்ந்து சிறு பிள்ளையாய் வளர்வதை பார்த்திருக்கிறார்கள். ஓ, இந்த சிறு பையன் எங்கள் தெரியுமே என்று எண்ணுவார்கள். தேவன் அவரை ஒரு தீர்க்கதரிசியாக எழுப்பியிருக்கலாம். ஆகவே குடும்பத்தினர் பொதுவாய் உண்மையான தேவனுடைய தீர்க்கதரிசியை யாருக்குமா என்பார்கள். அவர் வளர்ந்த ஊரிலே அங்கேயும் சின்ன பிள்ளையிலிருந்து பார்த்திருப்பார்கள். சின்ன பையனா ஸ்கூலுக்கு போனது அற்பமா என்னி இவன் ஸ்கூலுக்கு போனதுலேயும் தெரியுமே என்று எண்ணுவார்கள். ஆனால் மற்ற பட்டணத்திலே தீர்க்கதரிசியாய் அவர்களை பார்த்து அவரை மதிப்பார்கள். இயேசுவினுடைய காலகட்டத்திலும் இது உண்மை. நாசரேத்திலே சிறு பையனாய் பார்த்திருக்கிறார்கள் குடும்பத்தினர்கள், உறவினர்கள் சின்ன பையனாய் பார்த்திருக்கிறார்கள். இந்த பையன் யார்? இவரெல்லாம் பெரிய தீர்க்கதரிசி இல்ல, சின்ன பையன்லேருந்து எங்களுக்கு தெரியுமே என்று சொன்னார்கள். இந்த நாளிலும் காரியம் அப்படித்தான் இருக்கிறது. அநேக உண்மையான தீர்க்கதரிசி அற்பமாய் குடும்பத்திலே அற்பமாய் எண்ணப்படுகிறார்கள், சொந்த ஊரிலும் அப்படிதான். ஆகவே நீங்கள் உண்மையான தேவனுடைய ஊழியரா? தேவன் உங்களுக்கு தீர்க்கதரிசன ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரா? உங்கள் சொந்த ஊரிலே மரியாதை இல்லையா? அதை கொடுத்து ஆச்சரியப்பட வேண்டாம். பழக பழக பாலும் கெட்டு போகும் என்று நாம் வாசிக்கிறோம். பாலும் புளிக்கும். ஆகவே மரியாதை நம்மளுடைய சொந்த ஊரிலே நமக்கு கிடைப்பதில்லை, நம்மளுடைய சொந்த குடும்பத்திலேயும் கிடைப்பதில்லை. அது இயேசுவின் அடிச்சுடையை பின்பற்றுவது அதுவும் அப்படித்தான் இருக்கும். 58வது வசனத்துக்கு வருவோம். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்கள் செய்யவில்லை. இயேசுனுடைய வாழ்க்கையிலிருந்து எதை கற்றுக்கொள்கிறோம்? அற்புதங்கள் செய்ய அவர் விரும்பியும் அவரால் செய்ய முடியவில்லை. ஏன்? அவர் விருப்பமில்லாதவராக இருந்தாரா? அவர்களுக்கு தேவையில்லாமல் இருந்ததா? அவர்களுக்கு தேவை அதிகமா இருந்தது. ஆண்டவரும் அவர்களுக்கு அற்புதம் செய்ய அவ்வளோ ஆவலா இருந்தார். ஆனால் அவர்கள் விசுவாசியாமல் போனார்கள். சொந்த ஊரிலே அவ்வளவு ஆசீர்வாதம் பெற்றிருக்க வேண்டும், ஆனால் குறைவாய் கிடைத்தது. எண்ணி பாருங்கள், நாசரேத்தில் உள்ள எல்லா கிராமங்களிலும் பட்டணங்களிலும் எந்த பட்டணம் எந்த கிராமம் கொஞ்சம் குறைவான ஆசீர்வாதம் கிடைத்தது, அது நாசரேத். இயேசு 30 வருடம் அங்கே இருந்தார். அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை விசுவாசிக்கவில்லை. கப்பர்நகம் அங்கே அவர் தங்கியிருந்தார். நாசரேத்திலும் விசேஷமாய் அவரை நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை. ஏனென்றால் அவரை அற்பமாய் எண்ணினார்கள். எங்கெல்லாம் உண்மையான தேவனுடைய ஊழியரை எங்கே அற்பமாய் எண்ணுகிறோமோ, ஏதோ ஒரு காரணத்திற்காக நான் உங்களுக்கு சொல்லட்டும், நீங்கள் தான் இழந்து போவீர்கள். அவர் ஒரு ஏமாற்றுக்காரரா? எதுவும் நீங்க இழந்து போக மாட்டீங்க. ஆனால் உண்மையான தேவனுடைய மனுஷனாய் பரிசுத்தாவினால் அபிஷேகப்பட்ட மனுஷனாய் இருக்கிறாரா? அவரை நீங்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக அற்பமாய் எண்ணுகிறீர்களா? எந்த மனுஷனுக்கும் பலவீனம் இருக்கும். எல்லா தேவனுடைய ஊழியத்திற்கும் மனுஷ குலத்திலே பவுலை பொறுத்தவரையிலும் பவுலிலிருந்தே எல்லோருக்கும் பலவீனம் இருக்கும். அப்படியாய் பலவீனத்தின் நிமித்தமாய் ஒரு அற்பமாய் எண்ணும் பொழுது நீங்கள் தான் ஒரு கதையை தெளிந்து போவீர்கள். ஏனென்றால் தேவனுடைய உண்மையான ஊழியரை அற்பமாய் எண்ணுகிறீர்கள். அதுதான் இங்கே நடந்தது. இயேசு அநேக அற்புதங்களை அங்கே செய்ய விரும்பினார், ஆனால் செய்ய முடியவில்லை. அது நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கிறது? நம்மை நாமே பார்த்து இதை கேட்க வேண்டும். தேவன் எனக்கு ஏதோ செய்ய விரும்புகிறாரா? ஆனால் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் நான் அவரை நம்பவில்லை. கடினமான பிரச்சனை, நீங்கள் சந்திக்கிற கடினமான பிரச்சனை, நீங்கள் அதிலிருந்து உண்மையாலுமே விடுதலையாக விரும்புகிறீர்கள். தேவனும் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார், ஆனால் நீங்கள் விடுதலையாகவில்லை. ஏன்? உங்களுடைய அவிசுவாச நிமித்தமா? அடிக்கடி இதை குறித்து எண்ணி கொடுத்திருக்கிறேன். கடைசி நியாய தீர்ப்பு நாளிலே தேவனுக்கு முன்பாக நான் இருக்கும் பொழுது என்னை குறித்து நான் சொல்லட்டும், ஏதாவது ஒரு பகுதி என்னுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியம் தேவன் என்னை பார்த்து இப்படியாய் சொல்ல வேண்டியது இருக்குமானால் நியாய தீர்ப்பு நாளிலே முழு வாழ்க்கையும் வெளியரங்கமாய் காண்பிப்பார். உங்களுக்கு தெரியுமா, நீ என்னை சார்ந்து கொண்டிருந்தால் அங்கே ஒரு காரியத்தை செய்திருப்பேன். அந்த இடத்திலே நீ என்னை நம்பி இருந்தீனா போதும், காரியம் முற்றிலும் வித்தியாசமா இருந்திருக்கும். ஆனால் நான் ஒண்ணுமே செய்யல, என்னுடைய கைகள் கட்டி போடப்பட்டது. ஏனென்றால் நீ என்னை நம்பவில்லை, நீ மனுஷர்களை சார்ந்து கொண்டாய். உனக்கு உதவி செய்யும்படியாய் இங்கேயும் அங்கேயும் உதவிக்காய் சென்றாய், உதவிக்காய் பர்வதத்தை பார்த்தாய், எகிப்துக்கு போனாய், என்னிடத்திலே வராமல் எகிப்துக்கு போனாய். இருதயத்தை ஆராய்ந்து பார்த்த ஆண்டவரே, அப்படியாய் கடைசி நாட்களிலே என்னை குறித்து சொல்லக்கூடாது ஆண்டவரே. கடந்த நாட்களை குறித்து நான் எதுவும் செய்ய முடியாது, என்னுடைய வாழ்க்கையிலே அநேக வருடம் அவிசுவாசத்திலே கடந்து போய்விட்டது. ஆனால் மீதி இருக்கிற வருடங்கள் ஆண்டவரே, நான் எல்லா சூழ்நிலையிலும் உம்மை நம்பட்டும், சார்ந்து கொள்ளட்டும். சரீர பிரகமான வியாதி பிரச்சனை, மற்றவர்களோடு இருக்கிற பிரச்சனை, பிள்ளைகளோடு இருக்கிற பிரச்சனை, எந்த பிரச்சனையா இருந்தாலும், நாம் சந்திக்கத்தக்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவரே நானுமே நம்பட்டும், சார்ந்து கொள்ளட்டும். நீ சர்வவல்லமை உள்ள தேவன், ஜெபிக்க கற்றுக் கொடுத்தீர் பிதாவே, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே என்று கற்றுக் கொடுத்தீர். நீ எல்லாவற்றையும் செய்ய முடியும். அருமையான சகோதர சகோதரிகளே, இதை நீங்கள் எண்ணி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் இருக்கலாம், ஆண்டவர் காரியத்தை வித்தியாசமாய் செய்திருக்க முடியும் நீங்கள் அவரை நம்பி இருந்தால். ஆகவே இது சவாலிடுகிற வசனம். என்னை பொறுத்த வரைக்கும் நான்கு சுவிசேஷத்திலே வருத்தமான வார்த்தை, அவிசுவாச நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்கள் செய்யவில்லை, அவர்கள் அவிசுவாசத்தினால். அதற்கு ஒப்பான இன்னொரு வாக்கியத்தை பாருங்கள், வேதத்தோடு வேதத்தை ஒப்பிட்டு பார்ப்பது நல்லது. இதே ஒத்த வாக்கியம் எங்கே இருக்கிறது மற்ற சுவிசேஷத்திலே? இந்த வசனம் மார்க் 6:5 எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே குணமாக்கினதையன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் போனது அவருடைய அவிசுவாச நிமித்தம் என்று வாசிக்கிறோம். அவருடைய அவிசுவாசத்தை குறித்து அவர் ஆச்சரியப்பட்டு இங்கே வாசிக்கிறோம், அவர் அநேக அற்புதங்கள் செய்யவில்லை, செய்ய முடியவில்லை என்று மார்க் 6:5 வாசிக்கிறோம். அவருடைய கரங்கள் கட்டப்பட்டதாக இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய கரங்களை கட்டிவிட்டால் எதுவும் அவரால் செய்ய முடியாது. மத்தேயு 14:1 நாம் தொடர்ந்து சொல்வோம். அக்காலத்திலே காட்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது இயேசுவின் கீர்த்தியை பற்றி கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரன் நோக்கி, இவன் யோவான் ஸ்நானகன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் இவனிடத்திலே பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். இயேசு இன்னொரு மனுஷனாய் அவர்கள் பார்த்தார்கள். யோவான் ஸ்நானகன் இன்னும் அற்புதமான மனுஷனாய் இருந்திருக்க வேண்டும். யாரோ ஒருவர் இயேசுதான் யோவான் ஸ்நானகன் என்று சொல்லத்தக்கதால அளவாய் யோவான் ஸ்நானகன் வாழ்ந்திருக்கார். நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ முடியும், கிறிஸ்துவை போல வாழ முடியும். யோவான் ஸ்நானகன் என்று கிறிஸ்துவை பார்த்து சொன்னார். யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதமும் செய்யவில்லை. அதை வேதத்திலே சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம், யோவான் ஒரு அற்புதமும் செய்யவில்லை. ஆனால் இயேசு எல்லா சூழ்நிலையும் அற்புதங்களை செய்து கொண்டிருந்தார். ஏரோது அதை பார்த்து, இவர் யோவான் ஸ்நானகன் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று சொல்கிறார், அவர்தான் யோவான் ஸ்நானகரை கொன்று போட்டார், கிறிஸ்துவை போல அவர் வந்திருக்கிறார் என்று சொன்னார். அது ஒரு உண்மையான சவால். முழு இருதயம் கொண்ட தேவனுடைய ஊழியர் இயேசுக்கு ஒப்பாய் எண்ணப்பட்டார். ஒரு அவிசுவாசியான மனுஷன் அப்படி எண்ணினார். ஏரோது முழு சம்பவத்தையும் கேள்விப்பட்ட பொழுது இதை வாசித்து பார்ப்போம். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதையால் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டுக்காவலிலே வைத்திருந்தான். சகோதரனுடைய மனைவியை திருமணம் செய்து கொண்டான். யோவான் அவரிடத்திலே முகமுகமாய் சகோதரனுடைய மனைவி வைத்திருப்பது நியாயமல்ல என்று பேசினார். இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் என்று தேவை. ராஜாக்களை பார்த்தும் பெரிய ஜனங்களை பார்த்தும் இப்படியாய் உண்மையை பேசுகிறவர்கள். யோவானை அவன் கொல்ல தீர்மானித்தும் திரளான ஜனங்களில் பயந்தபடினால் அப்படி செய்யாமல் இருந்தான். ஏரோதினுடைய ஜென்ம நாள் பிறந்த நாள் வந்த பொழுது ஏரோதியாளின் குமாரத்தை அவர்கள் நடுவிலே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினான். அது நிமித்தம் அவன் எதை கேட்டாலும் உனக்கு தருவேன் என்று ஆணையிட்டுக் கொடுத்தான். தாயின் ஏவுதலின்படி தாய் சொன்னதின்படி யோவான் ஸ்நானகனுடைய தலையை கேள் என்று சொல்லிக் கொடுத்தால், யோவான் ஸ்நானகனுடைய தலை எனக்கு இங்கே ஒரு தாளத்திலே எனக்கு தாரும் என்று கேட்டாள். ராஜா துக்கமடைந்தான். எப்படி நாம் வாக்கு கொடுத்து விட்டோமே, வாக்கு கொடுத்தது நிமித்தம், ஆணையிட்டது நிமித்தம் மற்றவர்கள் மத்தியிலே அவன் வெட்கப்படாமல் இருக்கும்படி. ஏதோ எவ்வளவு ஒரு பலவீனமான மனுஷனாக இருந்தான் பாருங்கள். ஒருவருடைய தலையை வெட்ட துணிந்தார். எதற்காக? மற்றவர்களை பெரியப்படுத்துவதற்காக. வந்தவர்களுடைய பந்தியிலே கூடியிருந்தவர்கள் நிமித்தம் ஆள் அனுப்பி காவல் கூடத்தில் யோவான்ஸான சிரேசம் பண்ணி அவர்களுடைய தலையை வெட்டி கொடுத்தார்கள். சீஷர்கள் அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி தேவனிடத்திலே வந்து இயேசுவிடத்திலே வந்து சொன்னார்கள். இயேசு இதை கேட்ட பொழுது ஒரு தனியான இடத்திற்கு சென்றார். இயேசு மனுஷனாய் இருந்தார், ஆகவேதான் அவர் துக்கப்பட்டு என்று நாம் வாசிக்கிறோம். ஏரோது தனக்கு முன்னோடியான யோவான் சானரை கொன்ற பொழுது அவர் தனியாய் போனார். இயேசுனுடைய வாழ்க்கையிலிருந்து இதை கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் அழுத்தம் துக்கம் வருகிறதோ, சூழ்நிலை நிமித்தமாய் மரணத்தின் நிமித்தமாய் துக்கம் வருகிறதா, நாம் தனியாய் ஒதுங்கி ஆண்டவரிடத்திலே போய் அதை ஜெயிக்க வேண்டும். அந்த துக்கத்தை துயரத்தை இயேசுவினுடைய கரத்திலே தூக்கி போட வேண்டும். நம்மளுடைய பாரத்தை அவரிடத்திலே போடுங்கள், அவர் உன்னை தாங்குவார் என்று வாசிக்கிறோம். இல்லை என்றால் துக்கம் நம்மை அமிழ்த்துவிடும். அநேக கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறார்கள். கடினமான சூழ்நிலை, துக்கமான சூழ்நிலை வரும் பொழுது அவ்வளவா அதிலே மூழ்கி போய்விட்டு தேவனுக்கென்று பிரோச்சனம் மற்றவர்களாய் அநேக மாதங்கள், வருடங்கள், வாரங்கள் கடந்து போகிறது. அதற்கு அதை தவிர்க்க வேண்டுமா? இயேசுவும் அதை செய்தார். தனியாய் போய் பிதாவோடு இருக்க சென்றார். ஜெபத்திலே தரித்திருந்தார். அது மனுஷ குலத்தோடு எப்படி இருந்தார், நம்மளுடைய பலவீனத்தை துயரத்தை அவரும் அனுபவித்தார். அவருக்கு அழ தெரியும். அதுதான் நம்ம இதை காண்பிக்கிறது. நம்மளுடைய உணர்வுகள் அவருக்கும் புரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையை அவர் கடந்து போயிருக்கிறார். அதனுடைய தீர்வு என்ன? பிதாவோடு தனியே செல்வது. அங்கே நேரம் முடிந்ததுக்கு அப்புறம் திரளான ஜனங்கள் அவரிடத்துல வந்தார்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். கொஞ்ச காலத்திலே திருப்பி அவருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். அந்த துயரம் அவரை அமிழ்த்த அவர் இடம் கொடுக்கவில்லை. அதுதான் இயேசுனுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து காரியத்தை கற்றுக் கொடுத்தார். வார்த்தையினால் மாத்திரம் அல்ல, அவருடைய வாழ்க்கை, நடைமுறை வாழ்க்கை நமக்காய் அவர் கற்றுக் கொடுத்தார். சாயங்காலம் முன்பொழுது அவருடைய சீஷர்களிடத்துல வந்து இது வனாந்திரமான இடம், நேரமாயிருக்கிறது, ஜனங்களை கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜனம் பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொன்னார். இயேசுனுடைய மனப்பான்களை பார்த்தீர்களா? இதுதான் ஒவ்வொரு தேவனுடைய ஊழியருடைய குணாதிசயமாக இருக்க வேண்டும். அநேகர் சொல்வார்கள், அனுப்பிடுங்க அனுப்பிடுங்க, இயேசு இல்லை என்று சொன்னார். அவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள், போஜனம் பண்ண கொடுங்கள், அப்புறம் அனுப்பலாம் என்று சொன்னார். தேவனுடைய ஊழியர் மற்றவர்களுக்கு பந்தி விசாரிக்கிறவராக இருக்க வேண்டும். அவருடைய வீடு திறந்திருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதற்காய், மற்றவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பதற்காய், மற்றவர்களை பொறுப்படுத்திக் கொள்வதற்காக திறந்திருக்க வேண்டும். அதை செய்ய ஒருவருக்கு விருப்பம் இல்லையா? தேவனுடைய ஊழியராக இருக்க முடியாது. ஓ எனக்கு அசௌரியமா இருக்கும், தியாகம் இருக்கிறது, இதை கொடுத்து எண்ணி பண்ணு கொண்டிருக்கிறாயா? தேவனுக்கு ஊழியம் செய்வதை மறந்துவிடு, வேற ஏதோ போய் வியாபாரம் செய். தேவனுடைய ஊழியராக இருக்க வேண்டுமா? நீ அசௌரியம் படுவதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும், தியாகம் செய்ய ஆயத்தமா இருக்க வேண்டும். நேரம், பணம், பலன் என்னவா இருந்தாலும் தியாகம் செய்ய ஆயத்தமா இருக்க வேண்டும். அநேகருடைய மனப்பான்மை என்ன? இவர்கள் பசியா இருப்பாங்க, நாங்க என்ன செய்ய முடியும், அனுப்பிவிடு, இயேசு இல்லை என்று சொல்லிவிட்டார். அவர்களுக்கு போஜனம் பண்ண கொடுங்கள். இதை இந்த வார்த்தை என்ன அற்புதமான வார்த்தை! இதை உங்களால் கேட்க முடிகிறதா? இதே சூழ்நிலைக்குள்ளாய் நாம் வரும் பொழுது அவர் சொன்னார், அவர்கள் போக வேண்டியது இல்லை, நீங்கள் அவர்களுக்கு போஜனம் பண்ண கொடுங்கள். அதற்கு அவர்கள் எப்படி நாங்கள் செய்ய முடியும் என்று கேட்டார்கள். 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்கிறதே, அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். திரளான ஜனங்களை பந்தியிலே கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தை கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருக்கிறார்கள். இதுல இருந்து எதை கற்றுக்கொள்கிறோம்? நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் இருப்போமானால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவரே, மற்றவர்களுக்கு நான் ஊழியம் செய்து அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவன் உனக்கு உதவி செய்வதை நீங்கள் கண்டடைவீர்கள். தொடர்ந்து அடுத்த தியானத்திலே நாம் தொடர்ந்து தியானிப்போம்.